Alleluia, 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 Alleluia. Nallayen nane, nanum en naadugalai arindirikkiren, en naadugalum ennai arindirikkindrana என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் இயேசுங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 10 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போ திருடர் அல்லது கொள்ளையராயிருப்பே. வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர், அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவர், ஆடுகளும் அவரது குரலுக்கு செவி சாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார், ஆடுகளும் அவரை பின்தொடரும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா, அவரை விட்டு அவை ஓடிப்போகும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே, எனக்கு முன் வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே, அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை. நானே வாயில், என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்கும் மட்டுமன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மனித சமூகத்துக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை என்று பார்க்கிறபோது, இந்த சமூகத்திலே வாழ்கிற அனைவருமே சமநிலை பெற வேண்டுமென்ற ஆசை. சமநிலை பெற வேண்டுமென்ற ஆசையில் வாழ்கிற நமக்கு இது ஒரு சவாலாகவே இருக்கிறது என்பதை தான் நாம் இன்ற காலங்களிலே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். சமநிலையை கொணர்வதற்கு வரலாறு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அப்படி வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்றால், நமது இந்திய தேசம் மட்டுமே எடுத்துக்கொண்டோம் என்றாலும், இந்திய தேசமானது பல்வேறு ஆட்சியருடைய அடிமைத்தளத்துக்கு தன்னை உட்படுத்திய தேசமாக நாம் பார்க்கிறோம். படையெடுப்புகள் என்று நாம் வரலாற்றிலே படிக்கிறோம். அனைவருக்கும் பரவலாக அதிகமாக தெரிந்தது, இரண்டு ஆட்சியாளருடைய அடிமைத்தளத்திலே இந்தியா இருந்திருக்கிறது. ஒன்று, ஏனென்றால் இந்த இரண்டும் லாங் பீரியட்ஸ், நிறைய வருடங்கள், பல வருடங்கள் இந்தியாவை ஆட்சி செய்திருக்கின்றன. ஒன்று முகலாய படையெடுப்பு. இது பல ஆண்டுகள், பல நூறு ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் முகலாயர்கள் என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். இரண்டாவது ஆங்கிலேய ஆட்சியினுடைய அடிமைத்தனம். 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக 300 ஆண்டுகள் என்று சொல்லுகிறார்கள். 300 ஆண்டுகளாக இந்திய தேசம் அடிமையினுடைய தேசமாக இருந்திருக்கிறது. இந்த அடிமையினுடைய தேசம் என்று சொன்னாலே என்ன அர்த்தம் என்று பார்க்கிற போது, தங்களுடைய பண்பாட்டு கலாச்சார நாகரிகங்களை, பொருளாதார அமைப்பை, அரசியல் அமைப்பை தங்களாக முன்னிறுத்த முடியாது, மாறாக பணிக்கப்பட்டவையை பின்பற்ற வேண்டும் என்ற நிலைதான் இந்த அடிமை நிலை என்பது அனைவருக்கும் தெரியும். இதிலிருந்து விடுபடுகிற போது தான் நமக்கு உரிமைகள் பல கொடுக்கப்படுகின்றன. அதிலே தான் சமீப காலமாக நாம் கடந்து வந்திருக்கிற முதன்மையான உரிமையாக வாக்குரிமையை நாம் பார்க்கிறோம். இந்த வாக்குரிமையை ஒவ்வொரு குடிமகனும் பெற்றிருக்கிறான். ஆனால் அந்த வாக்கை கூட விலை கொடுத்து வாங்க முடியும் என்பதை செய்திகள் நிரூபணம் செய்கின்றன. அப்படி மனிதன் தன்னை எப்படி விற்கிறான் என்பதையும், ஒரு மனிதனை ஒரு சித்தாந்தமோ, ஒரு கட்சியோ, ஒரு ஆட்சியாளனோ, பிற மனிதனோ, கூட வாழ்கின்றவனோ, பொருளாலோ, பணத்தாலோ, வார்த்தையாலோ எப்படி வாங்குகிறான் என்பதையும் கண்கூடாகவே பார்த்து அதனுடைய ரிசல்ட்டுக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம் என்பதும் மறக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. இந்த ரிசல்ட்டுக்கு எப்படி காத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு நோயினுடைய பெயரை சொல்லி எங்கே போலித்தனம் அங்கு உள்ளே வந்துவிடுமோ என்ற அச்சமும் நம்மிடம் இருக்கிறது. அந்த காலகட்டத்திலும் நாம் வாழ்கிறோம். நோயினுடைய தாக்கம் ஒருவரை, இந்த நோயினுடைய தாக்கத்தை வைத்து போலித்தனம் உள்ளே மீண்டுமாக படையெடுத்து விடுமோ என்ற அச்சமும் இருக்கிறது. இதையெல்லாம் வரலாறு தொடங்கி இன்றளவும் நீங்களும் நானும் பார்த்து கொண்டே இருப்பது. இது எதை முதன்மைப்படுத்துகிறது என்று பார்க்கிற போது, இந்த சமூகம் ஆசைப்படுகிற சமத்துவ வாழ்வு நிலையை அங்கு காண முடியவில்லை என்பதை தான் நாம் பார்க்கிறோம். சமத்துவ வாழ்வு நிலையானது முதன்மைப்படுத்தப்படுவதில்லை என்பது உறுதியாக இருக்கிறது. அப்படிதான் ஒவ்வொரு நிலையிலும், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் இருந்திருக்கிறது. ஆட்சியாளன் அடிமை என்பது போல நம்முடைய வாழ்வியல் கோட்பாடுகளே, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பணக்காரன் ஏழை, படித்தவன் படிக்காதவன், உலகம் தெரிந்தவன் உலகம் தெரியாதவன், விவரம் தெரிந்தவன் விவரம் இல்லாதவன் என்று பல நிலைகளிலே பிரிவினை இருக்கிறது. ஜாதியம் கூட இதை தவிர்க்கவில்லை, அனைத்திலும் இருக்கிறது. இதை நாம் பார்க்கிறோம். ஆரியர்கள் என்றும் திராவிடர்கள் என்றும் இரு பிரிவுகளை பார்க்கிறோம். ஒரு பிரிவினர் தங்களுடைய அறிவால், தங்களுடைய தொழிலால், தாங்கள் புரிகின்ற பணியால் மற்றொரு பிரிவினருடைய அறிவை, அவருடைய திறமையை, அவருடைய வாழ்வியல் கோட்பாட்டை நசுக்குவதை பார்க்கிறோம். வரலாறு வேறு மாறாக சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அப்படி நமக்கு சொல்லுகிற இந்த காலத்தில் தான் இன்றைய முதல் வாசகத்தை சிந்திக்க உங்களை நான் அழைக்கிறேன். திருச்சபையும் இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளிலிருந்து தான் பிறந்து வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வாழ்கிற இந்த திருச்சபை என்பது ஹோலி சர்ச் இல்லையா, புனித திரு அவை என்று நாம் சொல்கிறோம். இந்த புனிதத்திற்குள்ளே நீங்கள் ஒரு பூதக்கண்ணாடியை வச்சு பார்த்தீங்கன்னா அங்கும் அசிங்கம் இருக்கிறது. இந்த பூதக்கண்ணாடி வழியாக பார்த்தீர்கள் என்றால் அங்கும் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. இந்த பூதக்கண்ணாடி வழியாக பார்த்தீங்கன்னா அங்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல்பாடுகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வெளியில் பார்க்கிற போது அலங்கரிக்கப்பட்ட மணமகள்கள் போல், அலங்கரிக்கப்பட்ட திருவிழாவுக்காக அலங்கரிக்கப்பட்ட தேரினை போல் அழகாக காட்சி கொடுப்பதை பார்க்கிறோம். நாம் அதை புனித அவையாகவே நினைக்கிறோம். ஏனென்றால் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த திரு அவை புனித திரு அவையாக மாறும் என்ற எதிர்நோக்கோடு, நேர்மறையான எதிர்நோக்கோடு இந்த திரு அவையை பார்க்கிறோம். இந்த திரு அவை தொடங்குகிறது எங்கு என்று பார்க்கிற போது, ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பு அனுபவத்துக்கு பிறகு இந்த சீடர்கள் இயேசுவின் சாட்சிகளாக மாறிப்போகிறார்கள். அப்படி மாறிப்போகிறவர்களுடைய வழிகாட்டுதலில்தான் திருச்சபை பிறக்கிறது. அந்த திரு அவை எதை மையமாக கொண்டு பிறக்கிறது என்று பார்க்கிற போது, இயேசுவை போல
பார்க்கிற மனிதர்களுக்கெல்லாம், செல்கிற இடங்களிலெல்லாம், சந்திக்கின்ற நிகழ்வுகளையெல்லாம் நன்மை செய்து வாழக்கூடியதும், பிறரை அன்பு செய்து வாழக்கூடியதுமாக அர்ப்பணிக்கின்ற மக்களை கொண்ட ஒரு சமூகமாக இந்த திரு அவை கட்டி எழுப்பப்படுகிறது என்பதை பார்க்குறோம். நான் முன்கூறிய வரலாற்று வேறுபாடுகள் இங்கும் நடக்கிறது என்பதை தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்கிறது. திரு அவையினுடைய இரு பெரும் தூண்களாக கருதப்படுகிறவர்கள் தூய பேதுருவும் தூய பவுலடிகளாரும். ஜூன் மாதம் 29ஆம் தேதி பேதுரு பவுல் விழாவை நாம் கொண்டாடுகிறோம். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய தலைமை இடம் ரோம் நகரில் இருக்கிறது. அவர் தலைமையிடத்தினுடைய பேராலயமும் அவருடைய பேராலயம்தான் விளங்குகிறது. பேதுரு பவுல் பேராலயமாக அது விளங்குகிறது. அவர்கள் உடல் அங்கு புதைக்கப்பட்டிருப்பதாக வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அப்படி ஏன் இந்த பேதுரும் பவுலும் இரு பெரும் தூண்கள் மக்களுடைய நம்பிக்கைக்கு என்று சொல்லுகிற போது, இயேசு வாழ்ந்த காலத்தில் யூதர்கள் இருந்தார்கள், யூதர்கள் அல்லாதவர்கள் இருந்தார்கள். நாம் வாழ்கிற காலத்தில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம், கிறிஸ்தவத்தை சாராத மக்கள் இருக்கிறார்கள். இதுபோல தான் கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவத்தை சாராத மக்களுக்கும் முதன்மையான வேறுபாடு என்ன என்று பார்க்கிற போது, திருமுழுக்கு. திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தின் வழியாக பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் ஆண்டவருடைய திருச்சபையினுடைய உறுப்பினராக மாறி போகிறது என்பது தான் நமக்கு படிப்பிக்கின்ற திருச்சபை நமக்கு படிப்பிக்கின்ற வேதமாக நாம் பார்க்கிறோம். மற்றவர்களெல்லாம் இந்த திருமுழுக்கு பெறவில்லை என்பதால் அவர்கள் வேற்று மதத்தினரை, வேற்று கடவுளை வழிபடுகிறவர்களாக நாம் பார்க்கிறோம். அதுபோல தான் யூதர்கள் புற இனத்தார்கள் இருந்தார்கள். யூதர்கள் சர்க்கம்சீஷன் என்று சொல்லப்படக்கூடிய விருத்த சேதனத்துக்கு தன்னை உட்படுத்தினார்கள். யாரெல்லாம் இந்த சர்க்கம்சீஷன் என்று சொல்லக்கூடிய விருத்த சேதனத்தை அடைந்தார்களோ அவர்கள்தான் கடவுளை அப்பா தந்தாய் என்று அழைக்கக்கூடிய ஆற்றலை பெறுகிறார்கள் என்பது யூதர்களுடைய படிப்பினை. விருத்த சேதனம் செய்யப்படாதவர்கள் யாருமே கடவுளை அப்பா தந்தை என்று அழைக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இல்லை, அந்த உரிமை அவர்களுக்கு இல்லை என்ற நம்பிக்கை இயேசு வாழ்ந்த காலத்திலே நிலவியது. இந்த நம்பிக்கை ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிறகு பவுல் அடிகளாரின் பேதுருவின் பணிவாழ்விலே நீடிக்கிறது என்று பார்க்கிறோம். பேதுரு ஒரு பக்கம் திருத்த சேதனம் செய்தால் மட்டுமே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற சிந்தனையை கொடுக்கக்கூடிய மக்களோடு தன்னை நிலைநிறுத்துகிறார். பவுலடிகளார் சற்று விரிந்து காணப்படுகிறார். ஏனென்றால் பவுலடிகளார் உலகத்தை கற்று தேர்ந்தவர், சட்டத்தை கற்று தேர்ந்தவர். அவர் பேதுருவை விட குறுகிய மனநிலையிலே இருந்திருக்கலாம். ஆனால் கிறிஸ்து அவருக்கு கொடுத்த தமஸ்க அனுபவம் அவரை சற்று விழித்து பார்க்க, இந்த நிலையிலிருந்து மற்றொரு இடத்தை எட்டி பார்க்கக்கூடிய அறிவை அவருக்கு கொடுக்கிறது. அப்படி கொடுக்கிற போது அவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பதற்கு விருத்த சேதனம் தேவையில்லை, ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்வாக்கக்கூடிய ஆற்றல் மட்டும் இருந்தால் போதும் என்று சொல்லுகிறார். இப்போ இரண்டு பிரிவினர். ஒரு பிரிவினர் கிறிஸ்துவை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டு இந்த சமூகத்திலே, அன்பின் சமூகத்திலே தங்களை இணைத்து கொள்ள வேண்டும் என்றால் விருத்த சேதனம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். மற்றொரு குழுவினர் தேவையில்லை என்பதாக. ஒரு இங்கு சண்டை ஏற்படுகிறது. அந்த சண்டைக்கு தீர்வு தான் பேதுருவுக்கு கனவாக கொடுக்கப்படுகிறது. என்ன கனவு? ஒரே கனவு தான். பேதுரு என்ன சொல்லுகிறார்? விருத்த சேதனம் செய்தால் நலமாக இருக்கும் என்ற சிந்தனையிலே வாழ்கிறார். அப்படி வாழ்கிற பேதுருவுக்கு கனவுல பல உயிரினங்கள் அடங்கிய ஒரு அமைப்பு அங்கு இருக்கிறது. அந்த அமைப்பு அவரிடம் கொடுக்கப்படுகிறது. அவர் அதை பார்க்கிற போது கடவுளுடைய வார்த்தை சொல்வதாக சொல்கிறது, அனைத்தையும் உண்ணலாம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பேதுரு சொல்லுகிறார், வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதுவும் ஒருபோதும் என் வாயினுள்ளே செல்லாது என்று சொல்லுகிறார். அங்கே பேதுருடைய அடிமனதில் தீட்டுக்குன்னு ஒரு இடம் இருக்கிறது, தீண்டாமைக்குன்னு ஒரு இடம் இருக்கிறது, புறையினத்துக்குன்னு ஒரு இடம் இருக்கிறது, தன்னினத்துக்குன்னு ஒரு இடம் இருக்கிறது என்பதை இந்த திருத்தூதர் பணி 11வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆனால் கடவுளுடைய வார்த்தை திரும்பவும் அந்த 9வது வசனத்தில் கொடுக்கப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது என்று பார்க்கிற போது கடவுளே சொல்லுகிறார், தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே. முதல்ல மனுஷ பார்வையிலிருந்து பேதுரு பார்க்கிறார் அந்த உயிரினங்களை, பறவைகள் தானே விலங்குகள் தானே என்று அவர் சொல்லுகிறார், தீட்டானதும் தூய்மையற்றதும் அப்படின்னு சொல்லுகிறார். ஆனால் கடவுள் பார்வையிலே ஒருபடி மேலே ஞானக்கண்ணோடு பார்க்கக்கூடியதை கடவுள் கற்பிக்கிறார், தூய்மையானது என கடவுள் கருதுவதை. யார் தூய்மையானவர்னா படைக்கப்பட்ட மனிதன் தூய்மையானவன், அவன் புறவினத்தனாக இருக்கலாம் யூதனாக இருக்கலாம். தீட்டாக கருதாதே என்று செல்லமாக ஒரு அடி அடித்து பேதுருவுக்கு அந்த நிலையை உணர்த்துகிறார். நீ பறவைகளை பார்க்கிறாய், பறவைகளை விட மேலானவர்களை நான் பார்க்கிறேன் என்று ஆண்டவருடைய வாக்கு அவருக்கு அறிவுறுத்துகிறது. அதன் நிந்தையிலே தான் தன்னுடைய நிலையிலிருந்து மாறுகிற பேதுருவை நாம் பார்க்கிறோம். கடவுள் வடிவிலே படைக்கப்பட்ட தொடக்க நூல் 1வது அதிகாரம் 26லிருந்து 29 உள்ள இறைவார்த்தைகளை நாம் படித்தோம்னா, கடவுள் உலக அனைத்தையும் படைச்சிட்டார். படைத்த உடனே அந்த படைப்பை உற்று நோக்குகிற கடவுள் நல்லதென கண்டார் என்று விவிலியம் சொல்லுகிறது. அந்த வேதத்தில் தான் 26லிருந்து 29 உள்ள சொல்லுகிறது, கடவுள் மனிதனை எப்படி படைப்போம் என்று சிந்திக்கின்ற போது மனிதனை நம் சாயலிலும் நம் உருவிலும் உருவாக்குவோம் என்று சொல்லி கடவுள் மனிதனை படைத்தார். மனிதனை படைத்த கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதான் நமக்கு சொல்லப்படக்கூடியது. மனிதனிடையே கடவுளுக்கு மனிதனுக்கு எந்த வேறுபாடும் இல்லை. கடவுளே அந்த வேறுபாடை கொண்டு வரல, நான் உயர்ந்தவனா கடவுள் அவன் மனிதன் அப்படின்னு இல்லை. நம் உருவிலும் நம் சாயலிலும் அவருடைய ஆவியானது ஊறப்பட்டது, உயிர் பெற்றிருக்கிறோம். அவள் கடவுளுக்கு நமக்கு எந்த வேறுபாடும் இல்லை. ஆனால் நாம் கடவுளாகவே மாறிப்போகிறோம். அதை ஏற்க ஏனோ மனசு மறுக்கிறது. அதே நிலையில் தான் மனிதன் தன்னுடைய வாழ்வு நிலை ஆணாக பெண்ணாக படைக்கப்படுகிறான், சமத்துவம். ஆனால் நம்ம ஊர் நாட்டில் எத்தனை சதவீதம்? 33%. 33% தான். இன்றைய தேர்தலில் கூட நிறைய கட்சிகள் இதை முன்னிறுத்தின. நான் தொடங்கியிருக்கிற கட்சியானது மற்ற கட்சிகள், திராவிட கட்சியாக இருந்தாலும் சரி தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, இதை விட உயர்ந்த கொள்கை பிடிப்பிலே இருக்கிறோம், நான் 50% அறிவித்து விட்டேன் என்று சொல்வதாக. அவங்கெல்லாம் என்ன அறிவிக்கிறது? கடவுள் தொடக்கத்திலே படைக்கும் போதே அறிவிச்சிட்டார். படைக்கும் போதே கடவுள் அறிவிக்கிறார் 50-50 சமம் எனக்கது, ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் அப்படின்னு சொல்லி கடவுள் நமக்கு படைத்திருக்கிறார். இந்த படைப்பினுடைய பணியை தான் தொடர்ந்து போதிக்கின்ற பணியிலே வெளிப்படுத்துகிறது. வாழ்வியல் கோட்பாடுகளிலே இது வெளிப்படுகிறது. அப்படி வாழ்வியல் கோட்பாடு என்பது தூய்மையான மனிதர்களாக, நேரிய எண்ணம் கொண்டவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பை தான் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்கிறது. அதுதான் நல்ல ஆயனுடைய பண்புகள். நல்ல ஆயனுடைய பண்புகள் என்ன? குறுக்கோலியில் வரமாட்டான், சோத்தை ஏறி குதிக்க மாட்டான், திருடனை போல வரமாட்டான், நேரிய வழியில். நான் யாருக்காக பணியாற்றுகிறனோ, யாருக்காக நான் இருக்கிறனோ அவரை நான் அறிந்திருக்கிறேன், அவையும் நான் அறிந்திருக்கிறேன். அதான் நல்ல ஆயனுடைய பண்புகள். ஆயன் ஆடுகளை அறிந்திருக்கிறான். எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறான் என்று பார்க்கிற போது அவற்றை பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய அளவுக்கு அவன் ஆடுகளை அறிந்திருக்கிறான். நம்ம நாட்டில் நிறைய பேருக்கு சொந்த பிள்ளைகளை பற்றி கேட்டால் கூட விவரம் தெரியாது. சொந்த பிள்ளைகளை பற்றி கேட்டால் கூட எந்த கிளாஸில் உங்களுடைய பிள்ளை படிக்கிறான், பள்ளிக்கூடத்தில் பணியாற்றிக்கிட்டு இருக்கிறேன், தந்தையர்கள் வர்றாங்க, பெற்றோர்கள் வர்றாங்க, நான் தான் பெற்றோர்னு சொல்லிட்டு வர்றாங்க, உங்கள் குழந்தை எந்த வகுப்பில் படிக்கிறான், உங்கள் குழந்தையுடைய பெயர் என்ன, வீட்டில் சொல்லி கூப்பிட்ற பேரை சொல்லுவாங்க, நமக்கு தெரியாது. உங்களுடைய குழந்தையினுடைய உண்மையான பேரை சொல்லுங்கள், பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்கிற பேரை சொல்லுங்கள், எந்த வகுப்பில் ஏ செக்ஷனாக பி செக்ஷனான்னு சொல்லுங்கள் அப்படின்னா நிறைய பேர் உண்மையிலே தெரியாது. உடனே இப்போ செல்லழைப்பேசி இருக்கிறது, ஃபோனை எடுத்து தன்னுடைய மனைவியிடமோ இல்லை மற்ற பிள்ளைகளிடமோ சொல்லி எந்த பிள்ளைன்னு கேட்டு, நான் கூட பல நேரங்களில் என்னுடைய செல்ஃபோனை கொடுத்துருக்குறேன், நாங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த நிலையிலே பொறுப்பற்றவர்களாக நாம் இருக்கிறோம். இப்படி இருக்கிற நமக்கு தான் இன்றைய நற்செய்தி சவாலாக இருக்கிறது. நல்ல ஆயனாக இருக்க வேண்டும் என்பது தான். நல்ல ஆயன் எந்த பாகுபாடும் பார்க்க மாட்டான், பேர் சொல்லி அழைக்கிறான், பேர் சொல்லி அழைப்பான். நல்ல ஆயனாக இல்லாதவன் தான் திருடன் போல வருவான், பேர் சொல்லி அழைக்க தெரியாது. அவைகளுடைய தேவைகள், அவருக்கு பசியாக இருக்குதா பட்டினியாக இருக்குதா, நான் உறக்கத்தில் இருக்குதா மயக்கத்தில் இருக்கிறான்னு தெரியாது. தான் நினைத்ததை செய்யக்கூடியவனாக மாறிப்போகிறான். நாம் சார்ந்திருக்கிற திரு அவையிலும் ஆயர்களில் சிலர் இப்படியெல்லாம் இருக்கலாம், இருந்திருக்கலாம், நம்முடைய அனுபவங்கள் இருக்கலாம். அவர் பணியாளனாக இருக்கலாம், அருட்பணியாளர் கூட இப்படியெல்லாம் இருக்கலாம். பல பங்குகளிலே இந்த அனுபவத்தை மக்கள் பகிர்ந்து கொண்டெல்லாம் இருக்கிறார்கள். அத்தகைய மக்களுக்கு நீங்கள் ஜெபிக்கத்தான் வேணும். நல்ல ஆயர்களாக அவர்களை மாற்றக்கூடிய ஆற்றலை கடவுள் தான் கொடுக்க வேண்டும். அப்படி தான் நீங்கள் நானும் இந்த திருப்புலியில் கலந்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் நானும் நல்ல மனிதர்களாக, நல்ல ஆயர்களாக, அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய மக்களாக மாறக்கூடிய முயற்சி எடுக்க வேண்டும். இந்த முயற்சிக்கு கடவுள் பெரிதும் உறுதியோடு துணை புரிவார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்புலியிலே பங்கெடுப்போம். ஆமேன்.
படித்த ஆண்டவனே அனைத்தையும் தருகின்றோம்.